إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பிரார்த்தனையும் கையேந்துதலும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கிறேன். பிரார்த்தனை, இதற்கு அரபியிலே துஆ என்று சொல்லப்படும். துஆ என்று சொன்னால் அழைத்தல், பிரார்த்தனை செய்தல், இதுதான் அதற்குரிய சரியான கருத்து. நாம் அன்றாடம் தொழுகையிலே கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் இருக்கின்றன, துஆக்கள். அல்லாஹும் பாயித் பைனி ஒபைன ஹதாயாய என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை, அதே போல் அல்லாஹும் அலாமானி அலிமா சீத்த வலா முத்தி அலிமா மனாச என்று நாம் தொழுகையிலே கேட்கக்கூடியது. அல்லாஹும் அஃபில்லி வரஹம்னி ஒஜுபுன்னி ஒ ஆஃபினி, இப்படி நிறைய பிரார்த்தனைகள் தொழுகையில இருக்கின்றன. அதே போல தொழுகை அல்லாத நேரங்களிலே நாம் ஓதக்கூடிய பிரார்த்தனைகளும் இருக்கின்றன, காலை மாலை துஆக்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஓதக்கூடிய துஆக்கள், தூங்கும் போது ஓதக்கூடிய துஆக்கள், அதே போல அன்றாட சில வேலைகளை செய்யும் போது ஓதக்கூடிய துஆக்கள், இவைகளுக்கும் பிரார்த்தனை என்று சொல்லப்படும். பிரார்த்தனையில இன்னொரு வகை இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய தேவைகளை சொல்லி நாங்கள் விரும்பிய அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே கேட்பது. இதனை பொறுத்தவரையில் இதை அல்லாஹு தஆலா மிகவும் விரும்புகிறார். பொதுவாக இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பதை, அல்லாஹ்விடத்திலே ஒன்றை வேண்டுவதை அல்லாஹு தஆலா விரும்புகிறார். எந்த அளவுக்கு என்றால், திருமிதியிலே வரக்கூடிய ஒரு செய்தியில் தன்னிடத்திலே கேட்காதவர்கள் விஷயத்திலே அல்லாஹு தஆலா கோபப்படுகிறான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே அவர் தொடர்புடையவராக, தன்னுடைய தேவைகளை கேட்டு அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக அவர் இருப்பார். இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம் எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாமல் ஒரு பிரார்த்தனையை செய்தால் அல்லாஹு தஆலா உடனடியாக ஒன்றிற்கில் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். அவருடைய அந்த பிரார்த்தனை உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்குரிய பலாபலன்களை அவர் உடனே கண்டுகொள்வார். இன்னொரு வேலை அல்லாஹு தஆலா செய்வான். ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார் என்றால் அந்த பிரார்த்தனை அல்லாஹு தஆலா கொஞ்சம் தாமதப்படுத்தி உடனே காட்டாமல் உடனே கொடுக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்தி அல்லாஹு தஆலா அதனை கொடுப்பான். அல்லது அந்த பிரார்த்தனைக்கு இந்த உலகத்திலே எந்த ஒன்றையும் அல்லாஹு தஆலா காட்டாமல் கொடுக்காமல் அந்த பிரார்த்தனையை சேர்த்து வைத்து அல்லாஹு தஆலா அதற்கான அந்த பலாபலன்களை மறுமையிலே கொடுப்பான். அதே போல அந்த பிரார்த்தனை ஒருவர் செய்கிறார் என்றால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் அதற்கு பதிலாக வேறொரு அவருடைய தீங்கை அல்லாஹு தஆலா நீக்குவான். இப்படி இந்த பிரார்த்தனையுடைய பலன்கள் இருக்கின்றன. அதே போன்று அல்லாஹு தஆலா மனிதர்களாகி எங்களை பார்த்து சொல்கிறான், அடியார்களே நீங்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உணவளிப்பவர்களை தவிர வேறு யாரும் சாப்பிட முடியாது, மற்றவர்கள் எல்லாம் பசியோடு இருப்பீர்கள், எனவே என்னிடத்திலே உணவு கேளுங்கள், நான் உணவு தருகிறேன், நான் ஆடை கொடுப்பவர்களை தவிர வேறு யாரும் ஆடை உடுத்த முடியாது, என்னிடத்திலே ஆடையை கேளுங்கள், நான் ஆடையை தருகிறேன், நேர்வழி என்னை தவிர வேறு யாரும் உங்களுக்கு காட்ட முடியாது, நேர்வழியை என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழியை காட்டுகிறேன், நீங்கள் முன்னால் வந்தவர்கள் பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய அனைத்து தேவைகளை கேட்டாலும் அதனை நான் அப்படியே கொடுத்து விட்டாலும் என்னுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து எந்த ஒன்றும் குறையப்போவது கிடையாது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா தன்னிடம் வேண்டி பிரார்த்திக்கும்படி சொல்லுகிறார். அதே போல அல் குர்ஆனில் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அவர்களிடத்திலே சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்யட்டும், நான் அவர்களுக்கு மிகவும் சமீபமாக இருந்து அந்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த பிரார்த்தனைக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஒரு மனிதர் எந்த அளவு அல்லாஹோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால், ஒரு செருப்பு வார் அறுந்து போனால் கூட அதற்காக வேண்டியும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். இப்படி ஒரு தொடர்பு எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் வேண்டிய எங்களுடைய சில விடயங்களை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது கையேந்தி பிரார்த்தனை செய்வதா கை ஏந்தாமல் பிரார்த்தனை செய்வதா என்று பார்த்தால் இரண்டு விதமாகவும் செய்யலாம். கை ஏந்தாமலும் ஒருவர் பிரார்த்தனை செய்யலாம், அதில் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. அதே நேரத்தில் கையேந்தி பிரார்த்தனையும் செய்யலாம், அதிலே பல சிறப்புகளும் இருக்கின்றன, அதற்குரிய சில முறைகளும் இருக்கின்றன. ஆனால் ஒரு சிலரை பொறுத்தவரையில், அதாவது முற்காலத்திலே வாழ்ந்த ஒரு சில இமாம்கள், அதே போன்று இக்காலத்திலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய ஒரு விடயம் என்னவென்றால் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். மழை வேண்டி பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் கையேந்தி பிரார்த்தனை செய்ய முடியாது என்பது அவர்களுடைய ஒரு வாதம். இதற்கு அவர்கள் ஒரு ஆதாரத்தையும் முன்வைக்கிறார்கள். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 1031 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யர்ஃபஉ யதைஹி ஃபீ ஷைஇன் மின் துஆஇஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எந்த ஒரு துஆவிலும் கையேந்தி பிரார்த்தனை செய்தது கிடையாது, கையை உயர்த்தியது கிடையாது. இல்லா ஃபில் இஸ்திஸ்கா, மழை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையிலேயே தவிர. وَإِنَّهُ يَرْفَعُ حَتَّى يُرَى بَيَاضُ إِبْطَيْهِ. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், கையை உயர்த்தி, எந்த அளவென்றால் அவர்களுடைய கமக்கட்டின் வெள்ளை தெரியும் அளவுக்கு அவர்கள் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்வார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே மழை வேண்டி பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடாது என்ற வாதத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை தான் ஆதாரமாக முன்வைக்கிறார். இந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த ஹதீஸை பொறுத்தவரை சஹீஹான ஹதீஸ் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இதிலே நாம் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு தவறாக அல்லது அவர்களிலே உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு அறியாமையாகத்தான் இதனை நாம் கருத வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இதனை காணவில்லை. அவர்கள் மழை வேண்டி பிரார்த்தனை செய்த அந்த சந்தர்ப்பத்திலே மாத்திரம்தான் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். ஏனைய சந்தர்ப்பங்களிலே அவர்கள் காணவில்லை. இவ்வளவுதான் இங்கு விடயம். மற்றபடிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சந்தர்ப்பங்களில் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்களா இல்லையா என்பதை நாங்கள் வேறு சில ஹதீஸ்களின் மூலமாக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இப்படி சில விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு சில விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சில சஹாபாக்கள் கண்டிருப்பார்கள், ஒரு சிலர் கண்டிருக்க மாட்டார்கள். காணாதவர்கள் அவர்களுக்கு உள்ள அந்த அறிவை வைத்து, அவர்களுக்கு தெரிந்ததை வைத்து சொல்லிவிடுவார்கள் இப்படி செய்யவில்லை என்று. உதாரணத்திற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு செய்தி, அதாவது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை 11 ரகாத்துகளுக்கு மேலால் தொழுதது கிடையாது என்பது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய இன்னொரு சஹீஹான செய்தியை பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையிலே 13 ரகாத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒன்றை ஒருவர் காணவில்லை, இன்னொருவர் அது அப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்று உறுதிப்படுத்துகிறார் என்றால், நடந்திருக்கிறது என்று யார் உறுதிப்படுத்துகிறாரோ அவருடைய செய்தியைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். அடுத்தவருக்கு அந்த செய்தி தெரியாது அல்லது அவர் காணவில்லை, இந்த முடிவுக்கு தான் நாங்கள் வர வேண்டும். அந்த வகையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரகாத்துக்கு மேலாக இரவு தொழுகை தொழுத செய்தி தெரியாது. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கண்டிருக்கிறார்கள், 13 ரகாத்துகள் தொழுததை கண்டிருக்கிறார்கள், இதனை நாங்கள் எடுக்கிறோம். அதே போலதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததே கிடையாது. யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்று சொன்னால் யாரும் நம்ப வேண்டாம், அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. இந்த விடயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காணவில்லை. ஆனால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே தெளிவாக ஒரு சமூகத்தினுடைய குப்பை தொட்டியிலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததை நான் பார்த்தேன் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். எனவே ஒருவர் ஒன்று நடக்கவில்லை, அதை தான் காணவில்லை என்று சொன்னால் அவருடைய செய்தியை விட ஒன்று நடந்திருக்கிறது, அதனை நான் கண்டேன் என்று சொல்லக்கூடியவருடைய செய்தி உறுதியான ஒரு செய்தியாக இருக்கும். அதே போலதான் இந்த விடயத்திலும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த விடயம் அவர்கள் காணாத விடயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டிய அந்த சந்தர்ப்பம் அல்லாத ஏனைய சந்தர்ப்பங்களிலும் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதற்குரிய ஒரு சில ஆதாரங்களை முதலாவதாக இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 6383 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமாயின், ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வந்து ஒரு சில வேலைகளை செய்ததற்கு பிறகு நான் சொன்னேன், வந்து அல்லாஹின் தூதரே எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஃபதவல்லா பிஹி, வுது செய்தார்கள். சும்மா ரஃபஅ யதைஹி, தங்களுடைய இரண்டு கைகளை உயர்த்தி அல்லாஹும்மா ஃபிர் லி உபைத் அபி ஆமீர், உபைத் அபு ஆமீருக்கு அல்லாஹ் நீ மன்னிப்பை கொடுத்துடுவாயாக என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹும்மா ஜஅல்ஹு யௌமல் கியாமா ஃபௌக கதீரின் மின் ஹல்கிக மினன் நாஸ், மறுமை நாளில் உன்னுடைய அதிகமான படைப்புகளுக்கு மேலால் இவர்களை நீ உயர்த்தி வைத்திடுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த நேரத்தில் வர ஐது பயால இபுதைஹி, அவர்களுடைய இரண்டு கமக்கட்டுகளின் வெள்ளைகளை நான் பார்த்தேன் என்று இந்த சஹாபி இந்த செய்தியை அறிவிக்கிறார். எனவே மழை வேண்டி பிரார்த்தனை செய்யாத அந்த சந்தர்ப்பத்தில், ஒரு நபித்தோழருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இரண்டு கைகளையும் நன்றாக உயர்த்தி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அதே போல சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 6397 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். கதிமத் துஃபைல் இபின் அம்ர் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஃபைல் என்ற நபித்தோழர் ஒரு முறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள். கால யா ரசூலல்லாஹ், அல்லாஹின் தூதரே, இன்ன தௌசன் கத் அஸத், நிச்சயமாக இந்த தௌஸ் கோத்திரத்தார் இருக்கிறார்கள், துஃபைல் ரலியல்லாஹு அவர்களுடைய கோத்திரத்தார். இந்த தௌஸ் கோத்திரத்தினர் அசத், அவர்கள் மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த சஹாபி சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்லாஹின் தூதரே அவர்கள் மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த துஃபைல் என்ற நபித்தோழர் சொல்கிறார். ஃபலன்ன நாஸ் அன்னஹு யதுஉ அலைஹிம், உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வதற்காக தங்களுடைய கையை நீட்டினார்கள், உயர்த்தினார்கள். மக்கள் நினைத்தார்கள் எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய போகிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்மஹ்தி தௌஸன் வஹ்தி பிஹிம், யா அல்லாஹ், தௌஸ் கோத்திரத்தாருக்கு நீ நேர்வழியை காட்டு, அவர்களை இந்த சத்தியத்திற்குள் கொண்டு வா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார். இந்த சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே போல சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 1015 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, நிச்சயமாக அல்லாஹு தஆலா மனமானவன், நல்லவன், அவன் மனமானதை தவிர நல்லதை தவிர வேறு எதனையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன் அல்லாஹ அமரல் முஃமினீன் பிமா அமர பிஹில் முர்சலீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தூதர்களுக்கு எதனை ஏவினானோ அதையே ஏனைய எல்லா முஸ்லீம்களுக்கும் ஏவியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூதருக்கு அல்லாஹு தஆலா என்ன ஏவினான் என்பதை சொன்னார்கள். யா ஐயுஹர் ருசுல், தூதர்களே, குலூ மின் தய்யிபாத், நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நல்லவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வஅமலு ஸாலிஹின், நல்ல அமல்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடியவற்றை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார். தொடர்ந்து சொன்னார்கள் அடுத்த வசனம், யா யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்லவைகளை நீங்கள் புசியுங்கள் என்ற சூரத் அல் பக்கரா என்ற அத்தியாயத்தின் 172 வசனத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார். இதன் மூலம் தூதர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை, ஹலாலானவைகளை ஹலாலான முறையிலே உழைத்து சாப்பிட வேண்டும், மனமானவைகளை சாப்பிட வேண்டும், ஹராமான வகையிலே அந்த உணவுகள் அமையக்கூடாது என்பது தூதர்களுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை. அதே கட்டளையை தான் அல்லாஹு தஆலா ஏனைய எல்லா விசுவாசிகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் சொல்கிறான் என்று சொல்லிவிட்டு, சும்ம தக்கர் ரஜுல், ஒரு மனிதரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார். யுதீலு ஸஃபர், அவருடைய பிரயாணம் நீளமாக இருக்கிறது. அஷ்அஸ் அக்பர், அந்த பிரயாணம் நீளமாக இருப்பதன் காரணமாக அவருடைய தலையும் பரட்டையாக இருக்கிறது. அதே போன்று அவரும் தூசி படிந்தவராக காணப்படுகிறார். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் திடீரென்று அவருக்கு ஒரு அவசிய ஒரு தேவை ஏற்பட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். யமுத்து யதைஹி இல சமா, அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய இரண்டு கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார். யா ரப்பி யா ரப்பி, என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே, எனக்கு இப்படியெல்லாம் சில தேவைகள் இருக்கிறது, எனக்கு நீ அதனை நிறைவேற்றித்தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். ஆனால் வமதாமுஹு ஹராம், அவர் சாப்பிட்ட உணவுகள் ஹராமான முறையிலே அமைந்திருக்கின்றன. வமஷ்ரபுஹு ஹராம், அவர் குடித்த குடிபானங்கள் ஹராமான விதத்திலே அமைந்திருக்கின்றன. வமல் பசுஹு ஹராம், அவர் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடைகள் ஹராமாக இருக்கின்றன. ஹராம், ஹராத்தின் மூலமாகவே இவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பிரார்த்தனை எங்கே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதிலே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையிலே பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அவர் இந்த தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அவருடைய சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக அவர் உணவு உட்கொண்டிருக்க வேண்டும், ஆடை உடுத்தி இருக்க வேண்டும், குடித்திருக்க வேண்டும். அது அல்லாமல் ஹராமான உழைப்பாக அவருடைய உழைப்பு இருந்தால் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மனிதர் தனக்கு என்ற ஒரு தேவை வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தி, யா ரப்பி யா ரப்பி, வானத்தை நோக்கி உயர்த்தி, என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்று பிரார்த்தனை செய்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இதன் மூலமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கையை உயர்த்துவது வழிமுறை என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல சஹிஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 1763 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, கால் ஹத்தசனி உமர் இப்னு அல் கத்தாப், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எனக்கு உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லம்மா கான யௌமு பத்ர், இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற முதலாவது யுத்தமான பத்ர் யுத்தம், பெரிய யுத்தம். இந்த யுத்தம் ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் நலர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் முஷ்ரிகீன் வஹும் அல்ஃபுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகளை பார்த்தார்கள், அவர்கள் 1000 பேரளவில் இருந்தார். வஅஸ்ஹாபுஹு ஸலாஸும் வமிஅத்தும் வதிஸ்அத்து அஷர், அவர்களுடைய தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் 313 பேர் இருந்தார்கள். எனவே ஃபஸ்தக்பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கிபலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபலாவை முன்னோக்கினார்கள். சும்மா மத்த யதைஹி, தங்களுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தினார்கள். ஃபஜஅல யஹ்திஃபு பிரப்பிஹி, தன்னுடைய ரப்போடு இறைஞ்ச ஆரம்பித்தார்கள், பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹும்மா யா அல்லாஹ், அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, எனக்கு நீ வாக்குறுதி தந்ததை நிறைவேற்றிடுவாயாக. அல்லாஹும்மா ஆத்தி மா வஅத்தனி, யா அல்லாஹ், எனக்கு நீ வாக்குறுதி அளித்ததை தந்திடுவாயாக. அல்லாஹும்மா இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டத்தை நீ அழித்து விட்டால். மின் அஹலில் இஸ்லாம், இஸ்லாமிய இந்த சிறிய கூட்டத்தை நீ அழித்து விட்டால், லா துஅபது ஃபில் அர்த், பூமியிலே உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள், நீ வணங்கப்பட மாட்டாய். ஃபமா ஜால யஹ்திஃபு பிரப்பிஹி, தன்னுடைய ரப்பிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். மாத்தன் யதைஹி, தங்களுடைய கைகளை உயர்த்தியவர்களாக. முஸ்தக்பில் அல் கிபிலா, கிபிலாவை முன்னோக்கி. ஹத்தா சகத ரிதா உஹு அன் மன் கிபைஹி, எந்தளவென்றால் அவர்களுடைய மேல் போர்வை அவர்களுடைய தோள்கட்டிலிருந்து கீழே விழும் வரை. ஃபாத்தாஹு அபூபக்கர், அந்த நேரத்தில் அபூபக்கர் வந்தார்கள். ஃபாஹத ரிதாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்வையை எடுத்தார்கள். ஃபல்காஹு அலா மன்கிபைஹி, அவர்களுடைய தோள்கட்டுகளிலே போட்டுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யா நபி அல்லாஹ், கஃபாக்க மா நஷத்த ரப்பு, உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் வேண்டிய அந்த வேண்டுதல் போதுமானது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா வெகு விரைவில் உங்களுக்கு வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றுவான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது. இதிலும் அந்த பத்ர் யுத்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தியவர்களாக கிபிலாவை முன்னோக்கி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை எங்களால் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று முஸ்னத் அல் பஜார் என்ற கிரந்தத்திலே 9457 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யர்ஃபஉ யதைஹி ஃபி துஆ, துஆ கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் தங்களுடைய கையை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹத்தா யுரா பயாது இபத்தைஹி, எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய கமக்கட்டுகளின் வெள்ளைகள் தெரியும் அளவுக்கு அவர்கள் உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இதிலே இஸ்திஸ்கா, மழை வேண்டி பிரார்த்தனை செய்தல் என்ற இந்த சந்தர்ப்பத்திலே என்று அபு ஹுரைரா சொல்லவில்லை. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய முக்கியமான சந்தர்ப்பங்களில் தங்களுடைய கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்கள் அறிவிக்கிறார். இதுவும் ஒரு ஆதாரம். அதே போல சஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்தில் 880 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, அன் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இன்னல்லாஹ ஜல்ல வஆலா, நிச்சயமாக கண்ணியமும் உயர்வும் மிக்க அல்லாஹு தஆலா, يستحي من العبد ان يرفع اليه يديه فيردهما خاليتين. ஒரு அடியான் தன்னுடைய இரண்டு கைகளையும் நீட்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இரண்டு கைகளையும் வெறும் கைகளாக, வெற்று கைகளாக அனுப்புவதற்கு, திருப்புவதற்கு அல்லாஹு தஆலா வெட்கப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த ஹதீஸின் மூலமாகவும் கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்வது ஒரு சிறப்புக்குரியது. அப்படி கேட்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா விசேஷமாக அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறான். அந்த அப்படி கேட்கக்கூடிய அவருடைய அந்த பிரார்த்தனைக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்காமல் வெறும் கையோடு அவருடைய கையை திருப்புவதற்கு அல்லாஹு தஆலா வெட்கப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி பல ஹதீஸ்கள், இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. இந்த செய்திகளினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த புகாரி ஹதீஸை பொறுத்தவரையில், மழை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே தவிர அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தவில்லை என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் அவர்களுக்கு தெரியாது. இந்த ஒரு முடிவுக்கு தான் வர வேண்டும். மாறாக அவர்கள் பொய் சொல்லிவிட்டார்கள் அல்லது அவர்கள் பிழை செய்து விட்டார்கள் என்ற முடிவுக்கு வர முடியாது. அவர்களுக்கு தவறு ஏற்பட்ட ஒரு தவறு, அவர்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தெளிவாக அந்த மழை வேண்டி பிரார்த்தனை செய்யாத ஏனைய சந்தர்ப்பங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பது விளங்குகிறது. அதே போல கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த கையினுடைய அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதில் முதலாவது விடயம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், கை நன்றாக உயர்ந்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் இந்த கையினுடைய முழங்கைக்கு மேற்பட்ட அந்த பகுதியும் அதே போன்று விலாவும் நெஞ்சும் சேர்ந்து இல்லாமல் அது நன்றாக பிரிந்து உயர்ந்து இருக்க வேண்டும். அப்படி உயர்ந்து இருந்தால்தான் அந்த கமக்கட்டுகளை காணக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்திலே பயன்படுத்தி இருந்த அந்த ஆடைகள் அமைப்புக்கு அது தெரிந்திருக்கிறது. இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது கட்டாயம் கமக்கட்டி தெரியும் என்பது கிடையாது. அதாவது இப்படித்தான் இந்த அமைப்பிலேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. எனவே சிலர் பிரார்த்தனை செய்வார்கள் கையை அப்படியே மடக்கி வைத்துக் கொண்டு கேட்பார்கள், விளங்காது, அதாவது கமக்கட்டுகள் தெரியாது, உயர்ந்திருக்காது. கையை நன்றாக உயர்த்தி அந்த பிரார்த்தனை அவர்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பகுதி தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு விடயம். அதே போல அந்த கை அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் ஹதீஸ்களின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். சுனன் அபுதாவூத் என்ற கிரந்தத்தில் 1168 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அன் உமைர் மௌலா பனி அபி லஹம் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், அன்னஹு ரஅல் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தஸ்கி இந்த அஹ்ஜாரி ஸைத். அஹ்ஜாரு ஸைத் என்ற இடத்தில் வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். கரீபன் மின ஜௌரா, இந்த இடம் ஜௌரா என்ற இடத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. காயிமன், அவர்கள் நின்றவர்களாக பிரார்த்தனை செய்தார்கள். யதுஉ யஸ்தஸ்கி ராஃபியன் யதைஹி கிபல வஜ்ஹிஹி, அந்த நேரத்தில் அவர்களுடைய கைகள் உயர்ந்து இருந்தன. அதே போன்று அவர்களுடைய கைகள் முகத்துக்கு நேராக முகத்தை முன்னோக்கியதாக இருந்தது என்று இந்த நபி தோழர் அறிவிக்கிறார். எனவே இதுவும் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்கிறோம் என்றால் எங்களுடைய கைகள் எங்களுடைய முகத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். சிலர் பிரார்த்தனை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம், இப்படி கேட்கிறார்கள், இது கை முகத்தை நோக்கியதாக இல்லை, வேறொரு பக்கம் திரும்பியதாக அந்த கைகள் இருக்கின்றன. எனவே கையேந்தி நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கைகள் முகத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே போல லா யுஜாவிசு பிஹிமா ரஅஸஹு, அந்த அவர்களுடைய இரண்டு கைகளும் தலையை தாண்டாது என்று அந்த செய்தியிலே வந்திருக்கிறது. தலை, சிலர் வந்து தலைக்கு மேலால் தங்களுடைய கைகளை உயர்த்துவார்கள், அப்படி செய்ய முடியாது. தலையோடு சேர்த்து முகத்துக்கு நேராகத்தான் அந்த கைகள் இருக்க வேண்டும், தலைக்கு மேலால் அந்த கை கடக்கக்கூடாது என்ற ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இதிலே ஒருவருக்கு ஒரு சந்தேகம் வரும், மழை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமைப்பிலே கேட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் வரும். அது அல்லாத வேறு பிரார்த்தனைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே அமைப்பிலே தான் கேட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வேறு ஹதீஸ்களின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். முஸ்னத் அகமது என்ற கிரந்தத்தில் 1986 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஃபாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அரஃபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், வரதுஃபுஹு உசாமா பின் ஜெயித் அவர்களுக்கு பின்னால் ஒட்டகத்திலே உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். ஃபஜாலத் பிஹின் நாகா, அந்த ஒட்டகம் அவர்களை சுற்றி கொண்டிருந்தது. அவர்கள் தங்களுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தியவர்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இரண்டு கைகளும் அவர்களுடைய தலையை தாண்டவில்லை, தலையை விட உயர்வாக இருக்கவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இதுவும் நாங்கள் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே முதலாவது எங்களுடைய கமக்கட்டுகள் தெரியக்கூடிய அளவுக்கு இடை நல்ல அந்த அதாவது கையை உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அதே போல கையினுடைய அதாவது உள்ளங்கைகள் வந்து முகத்தை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். அதே போல தலையை விட உயர்வானதாக அந்த கைகள் இருக்கக்கூடாது. அதே போல ஒருவர் கையை மாற்றி இப்படி கேட்க முடியாது, அதாவது புறங்கையால் பிரார்த்தனை செய்ய முடியாது. கேட்பதாக இருந்தால் உள்ளங்கையை வைத்துத்தான் அவர் அதனை முன்னோக்கித்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே 1486 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அன் மாலிக் பின் யசார் அஸ்ஸகூனி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸஅல்துமுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால், உங்களுடைய மணிக்கட்டுகளின் அந்த உள்பகுதியை நோக்கியவர்களாக நீங்கள் கேளுங்கள். வலா தஸ் அலூஹு பிதுஹூரிஹா, புறங்கையை நோக்கியவர்களாக நீங்கள் கேட்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த அமைப்புகளை நாங்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே கவனித்துக் கொண்டால் சரி. அடுத்ததாக ஒரு விடயம், இந்த கையேந்தி பிரார்த்தனை செய்வது என்பது தொழுகைக்கு பிறகு முடியுமா முடியாதா? ஃபர்ல் தொழுகைக்கு பிறகு கையேந்தி பிரார்த்தனை செய்யலாமா கூடாதா என்ற ஒரு சர்ச்சை இருக்கிறது. இந்த சர்ச்சையை பொறுத்தவரையில் சலஃபிகள், அதாவது முன்னோர்களை பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள், அதே போல அதற்கு பின்னால் வந்த இமாம்கள், முஹத்தீஸீன்கள், இவர்களை முன்மாதிரியாக வைத்து பின்பற்றக்கூடியவர்களிடத்தில் ஒரு சிலரிடத்தில், எல்லோரிடத்திலும் அல்ல, ஒரு சிலரிடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்ததாக எந்த ஒரு இடத்திலும் வரவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ ஃபர்ல் தொழுகைகளை தொழுதிருக்கிறார்கள். அந்த தொழுகைகளுக்கு பிறகு பள்ளியிலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்று எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை. இதுதான் அவர்களுடைய வாதம். இந்த வாதம் சரிதானா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக தொழுகைகளுக்கு பிறகு சில பிரார்த்தனைகளை வெறுமனே கேட்டுக்கொள்வதில் எந்த விதமான தடையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக கேட்டும் இருக்கிறார்கள், அல்லாஹும் அயின்னி அலா திக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாதத்தி. மாத் ரலியல்லாஹுக்கு சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இதனை கேளுங்கள் என்றார்கள். இப்போ தொழுகைக்கு பிறகு அந்த துஆக்களை ஓதுவதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ரப்பி கினி ஆதாபக யௌம தஜ்மா இபாதத, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மினல் ஜுபனி வல் புகலி ஆவுது பிக்க மினன் உரத்த இலா அர்தல் உமர் என்ற பிரார்த்தனை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு கேட்டிருக்கிறார். இதிலே எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்ற எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாததன் காரணமாக தொழுகைக்கு பிறகு யாரும் கையேந்தி பிரார்த்தனை செய்ய முடியாது என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாமா இல்லையா என்றால் அந்த ஒரு முடிவுக்கு எங்களால் வர முடியாது. தொழுகைக்கு பிறகு ஒருவர் தேவைப்பட்டால் அவர் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யலாம், அது அவருடைய தேவையை பொறுத்தது. ஒருவர் இப்படி செய்ய வேண்டும், ஒவ்வொரு தொழுகையிலும் இதனை வழிமுறையாக ஒருவர் கருதுவாராக இருந்தால் அது பிழை, அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஒவ்வொரு ஃபர்த் தொழுகை பிறகோ அல்லது ஒவ்வொரு சுன்னத் தொழுகைக்கு பிறகோ இரண்டு கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்று யாராவது சொன்னால் அது சுன்னத்து என்று சொன்னால் அது பிழை, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார், ஒரு தடவை பிரார்த்தனை செய்கிறார், இன்னொரு தடவை அவருக்கு தேவையில்லை பிரார்த்தனை செய்யாமல் செல்கிறார், இன்னும் ரெண்டு நாள் கழித்து பிரார்த்தனை செய்கிறார், பிறகு ஒரு நாளைக்கு பிரார்த்தனை செய்யாமல் இருக்கிறார், சிலர் ஒரு தொழுகைக்கு கேட்கிறார், இன்னொரு தொழுகைக்கு கேட்கவில்லை என்றால் இது அவருடைய தேவைகளையும் அவருடைய அமைப்பையும் பொறுத்து. இதிலே வந்து தடை செய்வதற்கு யாருக்கும் எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது. ஏனென்றால் இந்த துஆவை பொறுத்தவரையில், இந்த பிரார்த்தனை பொறுத்தவரையில் இது ஒரு தனி ஒரு இபாதத். இதனை பிரார்த்தனை செய்வதற்கு ஒருவருக்கு உரிமை இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே எந்த சந்தர்ப்பத்திலும் கையேந்துவதற்கு ஒருவருக்கு உரிமை இருக்கிறது. அதே போல கையேந்தி பிரார்த்தனை செய்வதற்கு விசேஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு சிறப்பையும் கொடுத்திருக்கிறான். எனவே இந்த நேரத்திலே குறிப்பிட்ட ஒரு நேரத்தை சுட்டிக்காட்டி இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஏனென்றால் துஆ என்பது ஒரு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா. இந்த துஆ என்பது இது ஒரு இபாதத். இந்த ஒரு இபாதத்தை ஒருவர் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப அவர் செய்து கொள்வார். ஒருவர் ஃபர்த் தொழுகை தொழுதற்கு பிறகு கேட்பார், ஒருவர் சுன்னத் தொழுகை தொழுதற்கு பிறகு கேட்பார், ஒருவர் எல்லாத்தையும் முடித்து வந்து வீட்டிலே வந்து கேட்பார், அல்லது இரவிலே எழுந்து தொழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஒருவர் கேட்பார். இதனை யாரும் இந்த நேரத்திலே நீங்கள் கேட்காதீர்கள், இந்த நேரத்திலே கேளுங்கள் என்று மட்டுப்படுத்த முடியாது. அதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. ஆனால் ஆதாரம் வந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயம், உதாரணத்திற்கு தொழுகை, தொழுகையிலே பல பிரார்த்தனைகள் வருகின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே கையை உயர்த்தி கேட்பதற்கு ஆதாரம் கிடையாது, அது குறிப்பிட்ட ஒரு இபாதத். அதே போல மிம்பரிலே நின்று கொண்டு மழை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே தவிர ஏனைய பிரார்த்தனைகளில் கையை உயர்த்த முடியாது. மழை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே மாத்திரம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே நின்று கொண்டு கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார். மற்ற சந்தர்ப்பங்களில் பிரார்த்தனை செய்யக்கூடிய தேவை ஏற்பட்டாலும் அவர்கள் தங்களுடைய சுட்டு விரலால் பிரார்த்தனை செய்வார்கள். அப்படி ஒரு வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் ஸஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 874 இலக்கத்திலே பார்க்கலாம். உமாரா பின் ருஐபா என்ற நபித்தோட என்ற ஒரு தாவி அறிவிக்கிறார், ரஆ பிஷ்ரு பின் மர்வான் அலல் மிம்பர் ராஃபியன் யதை. பிஷ்ரு என்பவர், பிஷ்ருவினுடைய மகன், அதாவது மர்வானுடைய மகன் பிஷ்ரு என்பவரை இந்த உமாரா என்ற நபித்தோழர் கண்டார்கள். அவருடைய, அதாவது மிம்பரிலே நின்று கொண்டு தங்களுடைய கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்வது. உடனே அவர்கள் சொன்னார்கள், கப்பஹ அல்லாஹு ஹாத்தைனில் யதை, இந்த இரண்டு கைகளையும் அல்லாஹு தஆலா நாசமாக்குவானாக. லகத் ரஐத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிருக்கிறேன். மா யஸீது அலா அன் யகூல பியதிஹி ஹாகதா வாஷார பி இஸ்பஈஹில் முஸபஹா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் தங்களுடைய சுட்டு விரலால் தான் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், இதைவிட அவர்கள் மேலதிகமாக தங்களுடைய கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்யவில்லை என்று இந்த சஹாபி அறிவிக்கிறார்கள். எனவே மழை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே மிம்பரிலே நின்று கொண்டு கையை உயர்த்தி கேட்கலாம். அதற்கு விசேஷமான ஆதாரம் இருக்கிறது. மிம்பரிலே நின்று கொண்டு வேறு பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அவர்கள் இந்த சுட்டு விரலால் இஷாரா செய்தவர்களாக அந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார். இப்படி இந்த குறிப்பிட்ட இந்த தொழுகை மிம்பரிலே நடக்கக்கூடிய இந்த விடயம், இந்த விடயங்களை தவிர ஏனைய எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் வந்திருந்து கொண்டு இந்த கையேந்தி பிரார்த்தனை செய்வதை கூடும் கூடாது தடுக்கப்பட்டது அல்லது செய்யவில்லை என்ற எந்த ஒரு ஆதாரத்தையும் யாருக்கும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ஒரு தனி ஒரு இபாதத். கையேந்தி பிரார்த்தனை செய்வது என்பது தனி ஒரு இபாதத். அவரவர்களுடைய தேவைகளுக்கேற்ப அவர்கள் அந்த பிரார்த்தனை அவர்கள் செய்து கொள்வார். எனவே ஒருவருக்கு தொழுகை முடிந்து கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர் கேட்டுக்கொள்வார். ஒருவர் தொழுகைக்கு முன்னால் இக்காமத்துக்கு முன்னால் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் கேட்டுக்கொள்வார். ஒருவர் வீட்டிலே கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் கேட்டுக்கொள்வார். இப்படி அவரவர்களுடைய அந்த நிலைமைகளையும் தேவைகளையும் பொறுத்தது. பிரார்த்தனை ஏனைய சந்தர்ப்பங்களில் கையேந்தி கேட்கலாமா என்றால் கேட்பதற்கு தெளிவான பல ஆதாரங்கள் நான் சொன்ன ஆதாரங்களும் இருக்கின்றன, இன்னும் சொல்லாத எத்தனையோ ஆதாரங்களும் இருக்கின்றன. அதன் மூலமாக கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யலாம். அதில் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. பருள் தொழுகை முடிந்தும் ஒருவர் விரும்பினால் அவருக்கு தேவை இருந்தால் கையை உயர்த்தி கேட்கலாம். அதில் எந்த ஒரு தடையும் யாரும் கொண்டு வர முடியாது. அதில் அந்த இபாதத் வேறு, இந்த இபாதத் வேறு. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சில சலஃபிகளால் சொல்லப்பட்ட கருத்து. அவர்களுடைய அந்த கருத்துக்கு எந்த விதமான தெளிவான ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. அதாவது பருள் தொழுகைக்கு பிறகு கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடாது என்ற அவர்களுடைய அந்த முடிவுக்குரிய எந்த விதமான ஒரு தெளிவான ஒரு ஆதாரமும் அவர்களிடத்திலே கிடையாது. எனவே இதுதான் கையேந்தி பிரார்த்தனை செய்தல் சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.